ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தர்ய லகரி 86 சோம் தேவியினுடைய பாதாரவிந்தங்களின் மகிமையின் வர்ணனை. இந்த சோகத்திலும் ஆதிசங்கர பகவத்பாதால் வந்து அம்பாளுடைய அந்த பாதாரவிந்தங்களுடைய மகிமை தான் தாத்பரியத்தில் எடுத்து சொல்கிறார். அதுதான் வந்து வெகு அழகாக வர்ணனையாக பண்ணுறார். ஆனால் ஒவ்வொரு சோகத்திலும் ஒவ்வொரு மாதிரியான வர்ணனையை பண்ணுறார். அம்பாளுடைய பாதங்களை பற்றி தான் வர்ணனை பண்ணுறார். ஆனால் அதனோட மகிமைகளை வந்து தனித்தனியாக சொல்கிறார். அதனுடைய பாவனைகள் அம்பாளுக்கு காமேஸ்வரன் எப்படி இருக்கும், தன்னுடைய மாத்ருபாவத்தில் தன்னுடைய குழந்தைகள் மேலே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக அம்பாளுடைய அந்த பாதாரங்களுடைய வர்ணனையை ஒவ்வொரு பாவனையில் சொல்லிட்டுருக்கார். இப்படி ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு எப்படி ஒரு ஸ்ரீ புருஷ ஒரு ஐக்கிய பாவனையும் அந்த தாம்பத்திய விஷயங்களும் வந்து எப்படி தெரிய வருது. அவர் சிறு வயதிலேயே வந்து சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் ஒரு துறவி. ஆனால் அவருடைய வர்ணனைகள்லாம் பார்த்தாக்க ஒரு தாம்பத்தியத்தில் உள்ள ஒரு ஸ்திரீ புருஷனுடைய விஷயங்களை வெகு அழகாக எடுத்து சொல்கிறார். அதை ரொம்ப மறைபொருளாகவும் ரொம்ப நளினமாகவும் ரொம்ப வர்ணனையாகவும் சொல்கிறார். இது எப்படி அவருக்கு சாத்தியமாகுது அப்படின்னாக்க, அவரை மாதிரி உள்ள ஒரு மகான்களுக்கு அந்த அனுபவத்தை மட்டும் வெறுக்கக்கூடியவா, அவளுக்கு அதில் உள்ள அனுபவங்கள் இன்றைக்கு முக்கியமே இல்லை, அதில் உள்ள தாத்பரியங்களை அவள் வந்து மானசீகமாக தெரிஞ்சு கொள்வாளாம். அவளுக்கு அந்த பரதேவதையான அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்துருக்கா. அதனால் அந்த சாஸ்திர மரியாதையை அறிந்தவர்கள் தான். சாஸ்திரம் சொன்னபடி பரமாச்சாரியர்கள் அதை வந்து இந்த வெளிப்படையாக நமக்கு வர்ணிக்கிறார். அவருக்கு சாஸ்திர வித்தைகள் எல்லாம் தெரியும். அம்பாளும் சிவனும் சேர்ந்து அவருடைய வந்து மனசில் வந்து இறங்கி இந்த கிரந்தங்களை எழுத வச்சுருக்கா. அப்படி தெரியுமே தவிர அதில் உள்ள அனுபவம் அவருக்கு எதுவுமே கிடையாது. அனுபவம் மாத்திரம் அவள் வந்து கிடையாது. அதை வந்து அவள் என்றைக்குமே விரும்பினது கிடையாது. அதன் மேல் அவங்க வந்து எந்த பற்றையும் வச்சது கிடையாது. அதனால் இந்த விஷயங்களை அவர்கள் அந்த மானசீகமாக புரிஞ்சுட்டு அதை ரொம்ப அழகாகவும் 100% அதை தெளிவாகவும் விளக்கிறார். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உள்ள விஷயங்களை தாத்பரியங்களை இந்த தாம்பத்தியத்தில் இருக்கவா கூட வெகு அழகாக விளக்க முடியாது. ஆனால் ஒரு துறவியானவர் அந்த பாவனையை ரொம்ப அழகாக விளக்கிறார். அதுவும் இந்த லோகத்திற்கே முதன்மையான தம்பதிகள் காமேஸ்வரன் காமேஸ்வரி, அவளை பற்றி ரொம்ப அழகாக விளக்கிறார். அதை தான் எல்லா சோகத்தையும் அனுசரிக்கிறார். இது சில பேருக்கு வந்து கேள்வியாக மனசில் எழும். அது எழுந்தாக்க அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த தாத்பரியத்தில் இன்னொரு ஆச்சாரியால் நம்மளுடைய ஆதிசங்கர் பகவத் பாதாரை பற்றி வெகு அழகாக தாத்பரியத்தை விளக்கியிருக்கார். இந்த சோகத்தினுடைய விளக்கத்திற்கு நம்ம போகலாம். அதாவது சயன காலத்தில் அந்த கணவன் மனைவி அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறவா சில சமயம் அவளுடைய அந்த சிங்கார ரசத்தினால் ஆண் வந்து பெண்ணுடைய சிரசு மீதும் சிரசுக்கிட்ட தன்னுடைய காலோ இல்லை பெண் வந்து ஆணுடைய சிரசின் பக்கத்தில் அவருடைய காலோ மாற்றி இருக்கிற மாதிரி சயனிக்கக்கூடிய நிலைமை சில சமயம் ஏற்படுமா. அந்த ஒரு அது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்திரீகளுடைய பாதம் புருஷனுடைய நெற்றியில் படக்கூடிய சமயம் ஏற்படுமா, மாற்றி படுக்கக்கூடிய காரணத்தினால ஸ்ரீயோடைய பாதம் வந்து புருஷனுடைய சிரசிலையும் படும். போன சோகத்தில் ஆதிசங்கர் பகவத் அப்படி தான் சொல்லியிருக்கார். காமேஸ்வருடைய சிரசானது காமேஸ்வரோட சிரசில் வந்து படுற மாதிரி. இதில் அம்பாள் வந்து சில சமயம் வந்து பரமசிவனுடைய காமேஸ்வனுடைய நெற்றியில் அவருடைய காலை வந்து ஸ்பரிசிக்க வைக்கிறாளாம். அந்த சந்தர்ப்பத்தை ஞான திருஷ்டியால் அறிகிறானாம் ஆதிசங்கர பகவத்பாதர். இது வந்து முன்னே சொன்ன மாதிரி ஞான திருஷ்டியால் அறிஞ்சு தேவியினுடைய பாதங்கள் பரமசிவனுடைய நெற்றிக்கண்ணில் பட்டு காலில் போட்டுக்கொண்டிருக்கும் தண்டையினுடைய சலங்கை சப்தங்கள் மன்மதனுடைய ஜெயகோஷம் அப்படிங்கிறார். அதாவது அம்பாளோட காலை நீட்டுறா, அப்போது சிவபெருமானுடைய நெற்றியில் அந்த கால்கள் படுறது, பாதங்கள் படுறது, அதோட நெற்றிக்கண்ணில் மறைக்கிறது. அப்போது அம்பாளுடைய பாதங்களில் போட்டுக்கிற அந்த சதங்கையானது அந்த சப்திக்கிறது தான் கிரிகிரின்னு. அது எப்படி இருக்குது அப்படின்னாக்க மன்மதனுடைய ஜெயகோஷம் மாரி இருக்கான். ஏன் அப்படின்னாக்க இந்த மன்மதனை சிவபெருமான் வந்து எரிச்சாரணும், அப்போது அவன் வந்து அவன் ரொம்ப அவருடைய கோபாகினியில் வந்து தகிக்கிறான். அப்புறம் அம்பாளுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால் அவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு புராண கதை. அந்த மன்மதன் ஒன்று சந்தோஷப்படானான் அம்பாளுடைய பாதம். ஸ்ரீ மூலியமாக தான் அவன் வந்து மன்மதன் என்றைக்குமே வந்து இந்த உயிர்களை வந்து ஒரு வசியம் செய்யக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துவான். அதனால் அம்பாளுடைய பாதம் அவருடைய நெற்றிக்கண்ணில் பட்டதுனால அந்த நெற்றிக்கண்ணால் எரிச்சேரணும். அந்த நெற்றிக்கண் வந்து அம்பாளுடைய பாதத்தில் படுறது, அதனால் நெற்றிக்கண் மூடப்படுறது. அதனால் அந்த நெற்றிக்கண்ணுக்கு ஒரு தண்டனையை கொடுத்ததாக மன்மதன் நினச்சிக்கிறானான். அதனால் என்னை எரித்த அந்த நெற்றிக்கண்ணுக்கு என்னோடய கலைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய அம்பாளுடைய கால்கள் பாதங்கள் நெற்றிக்கண்ணில் பட்டு அது மூடப்பட்டது இல்லையா, அதனால் அந்த வெற்றி எனக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணுறானாம். இது மாதிரி ரொம்ப அழகாக ஆதிசங்கர் பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். இன்னொரு விஷயமும் இது அழகாக சொல்கிறார். அதாவது தன்னுடைய மனைவி மேலே அதிகமான ஒரு அன்பு உள்ள ஆண் என்ன பண்ணுவானாக்க, இன்னொரு ஸ்திரீயை பார்க்கும்போது அந்த ஸ்திரீ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசி தன்னுடைய மனைவிகிட்டையும் அதை வந்து ஒரு பிரபல்யமாக பேசுவானா, அந்த மனைவியை கூப்பிடும்பொழுது அந்த ஸ்ரீயுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவானா, அந்த மாதிரி தன்னுடைய வந்து அன்பை வெளிப்படுத்துவான் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிறார். அப்படி அம்பாளை வந்து சிவபெருமான் வந்து கூப்பிட்றாராம். அதனால் அம்பாளுக்கு கோபம் வருதான். அதை தான் போன ஸ்லோகத்தில் அந்த ஊழல் ஏற்பட்டு சிவபெருமானுடைய சிரசில் அம்பாள் பாதத்தை வைக்கிறார். அவர் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு பாவனையை சொன்னார். அதனால் அப்படி அந்த பாதம் வந்து அவருடைய தலையில் வந்து படுற மாதிரி வந்து அவரே மன்னிப்பு கேட்டாராம் ஆதிசங்கர் பகவத்பாதர். இது வந்து சிவபெருமான் காமேஸ்வரனே தேவியுடைய பாதத்தை தொட்டு தன்னுடைய சிரசில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாவனையை சொன்னார். அப்போது பரமேஸ்வருடைய நெற்றியில் சம்மந்தப்பட்டதை பார்த்து அவருடைய கால் அம்பாளுடைய கால் மன்மதன் வந்து இந்த சிவன் வந்து நம்மளை நெற்றி கண்ணால் எரிச்சார் இல்லையா, அந்த துக்கமானது எவ்வளவோ காலமாக நமது மனசை ரொம்ப புண்படுத்தின்னு இருக்கு, எப்போதாவது இந்த உபாயத்தால் இவரை ஜெயித்து நாம் சந்தோஷப்பட போகிறோம்னு நினச்சிருந்தேன். அப்போது அம்பாளே வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கா, நம்மளுடைய விஷயங்களை தாத்பரியங்களை வந்து அவருடைய தாத்பரியங்களாக மாற்றி இந்த லோகத்தில் வந்து அவர் பிரயோகப்படுத்துகிறார், அது காமேஸ்வரங்களும் பிரயோகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு அம்பாள் நமக்கு வந்து பிரியமான அம்பாள் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தன்னுடைய காலை வச்சதுனால நம்மளே அந்த வந்து சிவபெருமான ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு பாவனை ஏற்படுது. அந்த அடையாளத்தை என்றைக்குமே மாற்ற முடியாது, நான் தான் அந்த போரில் ஜெயிச்சதாக நான் வந்து பறைசாற்ற முடியும் அப்படின்ட்டு அவன் ஜெயகோஷம் விடுறானா. இந்த மாதிரி இதில் ரொம்ப அழகாக வர்ணனையாக ஆதிசங்கர் பகவத்பாதர் இந்த மாதிரி மன்மதனுடைய ஜெயகோஷத்தை எடுத்து சொல்கிறார். அம்பாவுடைய பாதம் அவருடைய நெற்றிக்கண்ணில் பட்டதுக்கு இவ்விதமான நிலையில் தேவியுடைய சுரூபத்தை தியானம் செய்வது வந்து பரமேஸ்வரனையும் மன்மதன் ஜெயித்தது போல் சத்ருவினால் அவ அந்த ஜெயத்தை வந்து அடைவாளாம். அதனால் சத்ருவால் வந்து அந்த ஜெயம் ஏற்படும் இல்லையா, பயம் இருக்கும், ஜெயத்துக்கு ஒரு பயம் ஏற்படும், அதை ஜெயிக்கிறானாம். அதனால் அந்த மாதிரி மீண்டும் அதே சத்ருவை வந்து தாங்கள் ஜெயித்தவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் பகவத் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். இதே மாதிரி இந்த நடையிலேயே ஆதிசங்கருடைய பாவனையிலேயே, அதாவது அவர் ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையுடைய தாத்பரியத்தை வெகு அழகாக காமேஸ்வரன் காமேஸ்வரி எப்படி அனுசரிக்கிறார், அது இந்த லோகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். அதே பாவனையில் நம்மளும் இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் செய்வோம். அம்பாவுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.